இசை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி முதுகலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி துறை பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் பகுதி 44 காடுகள் நாட்டின் செல்வங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். விலங்கியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சி பற்றி கருத்து கூற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் மரங்களுக்கு நன்றி கூற வேண்டும். மரங்கள் அடர்ந்த நிலைமையை தான் நம்ம காடு என்று சொல்கிறோம். காடு அப்படின்னா அதற்கு நம்ம தமிழில் வந்து நிறைய அர்த்தங்கள், நிறைய சொற்கள் சொல்லலாம். காடுக்கு தமிழில் வந்து வனம், கானகம், அடவி, புறவு, பொதும்பு என பல சொற்களை வச்சு நம்ம காடை அழைக்கலாம். பட் நம்ம வந்து ஈஸியாக கலைக்கலாம் சொல்லணும் அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இங்கிலீஷில் ஃபாரஸ்ட்னு சொல்லிடுவோம். நம்ம புவியினுடைய மொத்த நிலப்பரப்பில் 50% வரைக்கும் காடுகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது 30% தான் புவியை வந்து காடுகள் மூடப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அதை ஒன்றுனா சொல்லுறேன். பல உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு விலங்குகளுக்கு புகலிடமாகவும் இந்த காடுகள் விளங்குகிறது. காடுகளுடைய பயன்கள்னு சொன்னோம்னா கரியமில வாயுவை உட்கொண்டு நமக்கு சுவாசத்திற்கு தேவையான ஆக்சிஜனை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுது. இப்போ கரியமில வாயுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய புகை மண்டலங்கள், வேதிப்பொருட்கள், இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி கரியமில வாயுன்றது நச்சுத்தன்மை கொண்ட ஒரு ஏர். அதை வந்து இந்த மரங்கள் உட்கொண்டு நம்மளுக்கு மனிதர்கள் வாழ்வதற்கும் விலங்குகள் வாழ்வதற்கும் தேவையான சுவாசத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை கொடுக்குறது. உயிர்கோளத்தில் முக்கியமான அம்சமாக இது விளங்குகிறது. அப்புறம் வெள்ளப்பெருக்க கட்டுப்படுத்துது. வெள்ளப்பெருக்கு ஃபாரஸ்ட், அதாவது வெள்ளப்பெருக்குன்றது இப்போ ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா திடீர்னு காட்டாறு பெருக்கெடுத்து ஓடும். இப்போ காடுகளில் மரங்கள் நிறைந்து இருந்தது அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்கை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இந்த மரங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணரிப்பு, சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மண்ணரிப்பையும் இந்த மரங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறன. விலங்குகள்னு சொல்லும்பொழுது நுண்ணுயிரிகள், கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு கூடிய நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதில் பாக்டீரியா, ஃபஞ்சை, வைரஸ், புரோட்டோசோவன்ஸ் இது மாதிரி எல்லாமே சொல்லுவோம், எல்லாமே அடங்கியிருக்கும். இது எல்லாமே வந்து காடுகளில் நிறைய நிறைந்து இருக்கிறது. காடுகளை வந்து நம்ம நிறைய வகைகளாக பிரிக்கலாம். சதுப்பு நில காடுகள், பசுமை மாறா காடுகள், இலை உதிர் காடுகள், ஊசி இலை காடுகள் அப்படின்னு நம்ம நிறைய வகையில் படிச்சிருப்போம். எல்லாருமே நம்ம பல்வி படிக்கக்கூடிய அந்த பருவத்திலேயே நம்ம படிச்சிருப்போம். அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்பமண்டல காடுகள் பார்த்தீங்கன்னா உலகில் வாழக்கூடிய 50% உயிரினங்களுக்கு உறைவிடமாக விளம்புகிறது. வெப்பமண்டல காடுகள்ன்றது இப்போ நம்ம எல்லாருக்கும் தகுதி உள்ளதாக இருக்கக்கூடியது. இப்போ சொல்கிறோம் இல்லையா குளிர் பிரதேசம், இப்போ காஷ்மீரில் போய் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், நம்ம போய் காஷ்மீரில் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ காஷ்மீர்காரங்க அங்கேருந்து இங்கேருந்து சர்வே பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க, அந்த கிளைமேட்டுக்கு அந்த கண்டிஷனுக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வெப்பமண்டல காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% உயிரினங்கள் அங்கே தான் அதை வந்து லைக் பண்ணுது. ரொம்ப அதிக குளிர் வந்தாலும் அதிக வெப்பம் வந்தாலும் அதை சமநிலையோடு படுத்தக்கூடியது தான் அந்த வெப்பமண்டல காடுகள். காடுகளில் வரக்கூடிய அந்த காடுகளை வந்து நம்ம மீண்டும் வளர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி படி நிறையா வந்து நம்ம அதுக்கு ஃபண்டிங், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லாமல் மத்திய சர்க்காரும் வந்து நிறையா ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் வரும்போது சொல்கிறேன். நான் காடுகளை மீண்டும் வளர்க்காமல் மரங்களை அகற்றுவதால் நம்முடைய வாழ்வாதாரம் சேதமடைந்துடும். பல்லுயிர் இழப்பு மற்றும் வறண்ட நிலம், மூலிகை தாவரங்கள் எல்லாமே அழிந்து போயிடும். வளிமண்டலத்தில் கரியமில வாயுவை நீக்காமல் எதிர்மறையான தாக்கங்கள் பூமியில் ஏற்படும். எதிர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி விஷத்தன்மைக்குள்ள நச்சுத்தன்மை உள்ள அந்த வாயுகள் எல்லாம் நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய காற்றில் கலந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த கேன்சர், அந்த மாதிரி ஒரு டியூபர்குலோசிஸ், காச நோய், இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும், சுவாச கோளாறுகளை உண்டாக்கும். நச்சுத்தன்மை கொண்ட அந்த காற்று உடம்புக்குள்ள போகும் பொழுது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அதனால நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்க்கலாம் காட்டு அழிப்பு. காடுகளை வந்து நம்ம எப்படி அழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை எப்படி அழிக்கிறாங்க, மக்கள்னால காட்டு அழிக்கப்படுகிறது. மக்கள் இல்லாம காட்டு தீ போன்ற இயற்கை சீற்றத்தினாலையும் காடு அழிப்படுது. இப்ப காட்டு தீ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து இயற்கை. இயற்கை போய் நம்ம தடுக்க முடியுமா? முடியாது. மரங்களோடு மரங்கள் உரசும் பொழுது தீப்பொறி உண்டாகி காடுகள் அழிகின்றன. அது கூட சமாளிச்சிடலாம், அதனாலயும் நிறைய சேதாரங்கள் இருக்குது, பட் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா மனிதன் என்ன பண்றான், இன்னைக்கு காடை அழிக்கிறான். காடை அழிப்பது எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடை அழிச்சுட்டு அங்க போய் விவசாயம் பண்றது, வேளாண்மை பண்ண போறேன், அந்த காடை அழிச்சுட்டு நகரமாக்க போறேன், நடுவில் வந்து ரோடு போட போறேன், ரெஸ்டாரண்ட் கட்ட போறேன், தொழிற்சாலைகள், முக்கியமா நிறைய நம்ம மூவிஸ் பார்த்திருப்போம், நிறைய படங்கள், தொழிற்சாலைகள், ஃபாரஸ்ட் அழிச்சு தொழிற்சாலைகள் கட்ட போறது, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பொல்யூஷன் வராம பண்ணிக்கிற நிறைய மூவிஸ் பார்த்திருப்போம். நான் பேர் சொல்ல விரும்பல, மூவிஸ் நேம், நிறைய படங்கள்ல அதை சித்தரிச்சு காமிச்சிருப்பாங்க. தொழிற்சாலைக்கு கட்டுறது வந்து நல்லதுதான், வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது உதவுது. பட் ஆனால் ஒரு காட்டை அழிச்சு அது பண்ணணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. காட்டை அழிக்கிறதுனால வந்து நிறைய தாக்கங்கள் பூமியில் உருவாகும், வளிமண்டலத்தில் வந்து தாக்கம் உண்டாகும், நீர் சுழற்சி தாக்கம் உண்டாகும், மண் மீது தாக்கம் வரும். மண் மீது அப்படின்னா சாயில் எரோஷன், சாயிலில் அதோடைய தன்மை, அதோடைய சாயிலுடைய அழுத்தம் மாற்றம் உண்டாகும். அப்போ மண்ணில் வந்து அழுத்தம் வந்தது அப்படின்னா என்னாகும், அதுதான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பல்லுயிர்கள், பல்லுயிர்கள்னா நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம், சிறு சிறு நுண்ணுயிர்கள், விலங்குகள் எல்லாமே இறந்து போகும், இடம் மாறி போகும். அதுதான் வந்து இப்போ காடை அழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம் இல்லையா, குன்னூர், ஊட்டி, கொடைக்கானல் வந்து ஊருக்குள்ள வந்து புலி வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு, யானை வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே என்ன காரணம், நம்ம காடை அழிக்கிறோம், அது வாழக்கூடிய இடத்துல போய் நம்ம உள்ள நுழையும் போது அப்போ அது என்ன பண்ணும், நம்ம இருக்க இடத்துக்குள்ள தான் அதை வந்து ஆக்கிரமிக்கும். ஓகே, நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறோம், வாழை தோட்டத்தை அழித்து கொண்டிருந்தது, நெல் பயிர் அழித்து விட்டது, சேதாரம் கொடுங்க, நிதி கொடுங்கன்னா ஏன் நம்ம பண்ணுறோம், அங்கே போய் நீ ஏன் விவசாயம் பண்ணுற காட்டில் போய். அப்போ காட்டுகளுக்குள்ளேயே அனிமல்ஸ் ஊருக்குள்ளே வருதுன்னா நம்ம அதை எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தால் அது வரும் அப்படின்றத எல்லாரும் ரியலைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வனத்தையும் வன விலங்குகளையும் காக்க முடியும். ஓகேங்களா. அப்புறம் பொருளாதார தாக்கம், எஸ் காடுகள்னால நிறைய பொருளாதாரம், ஒரு காட்டினுடைய வளர்ச்சியை வச்சு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை சொல்லலாம். காடுகளில் இருக்கக்கூடிய செம்மர கட்டைகள், சந்தன கட்டைகள், விலை உயர்ந்த மரங்கள் நம்ம இந்தியாவில் அவ்வளவு இருக்கு, லட்சக்கணக்கில் வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம இந்தியாவை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய வனம் செழித்து உள்ளன. ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஸோ வன விலங்குகளுக்கு வாழ்விடமாக இருக்கக்கூடிய அந்த காடுகளில் எக்கச்சக்கமான மருத்துவத்துவம் கொண்ட தாவரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் ரிசர்ச் பண்ணுறேன், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூலிகையில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆன்டி டயபெட்டிக்ஸ், ஆன்டி கேன்சர், அந்த மாதிரி. இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னா மூலிகை தாவரங்களை செலக்ட் பண்ணி அதிலிருந்து அந்த பைட்டோ கெமிஸ்ட்ரி, அந்த இலையிலிருந்தோ வேரிலிருந்தோ காய், கனி, இலை, பட்டை இதில் இருந்து சாரை பிழிந்து எடுத்து அந்த சாரில், அந்த சாரில் இருக்கக்கூடிய அந்த பயோ கண்டென்ட்டு எந்த அளவுக்கு ஒரு நோயை சரிப்படுத்த முடியும், சரிப்படுத்த முடியும் ஆராய்ச்சியில் என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் இப்பொழுது ஆராய்ச்சியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டில் வந்து அவ்வளவு மூலிகை செடிகள் இருக்கின. ஓகே, ஸோ இதை எல்லாமே நம்ம ஐசிஆர்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவங்க ஜெட்டசை, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க தான் பார்த்தா ஒரு கடை ஒரு காட்டில் எவ்வளவு அனிமல்ஸ் இருக்குது அப்படின்ற சர்வே பண்ணக்கூடியவங்க யாருக்கு கேட்டால் இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே, எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, இப்போ ஊட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ளே எவ்வளவு புலிகள், யானைகள் இருக்குன்னு அப்படின்றத சர்வே பண்ணுறது இவங்க தான், இவங்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இப்போ டிஎன்ஏ கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இவங்க என்ன பண்ண, இவங்க ஒரு சர்வே இருக்கிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறாங்க ஐசிஆரில், வாங்கி இந்த ப்ராஜெக்டை வச்சு காடுகளுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காடுகளுடைய வளங்களை பெருக்குதல் இவங்களுடைய நோக்கம், வளங்களை எப்படி பெருக்குது அப்படின்னா, காடு இடையிலையில் இருக்கக்கூடிய மரங்கள் இல்லாமல் இருந்தால் மரங்கள் இறந்து போயிட்டால் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லப்போனால் இப்போ படித்த எம்ஃபில் ஜுவாலஜி, நான் சென்னை பிரசிடென்சி காலேஜில் படித்தேன், மாநில கல்லூரியில் படித்தேன் 2007, அப்போ படித்த என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தின்றவர் இப்போ பெங்களூரில் ஃபாரஸ்ட் சர்வேயில் இருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கு சில விஷயங்கள் கொஞ்ச நாள் முடி என்னுடைய வீட்டுக்கு தஞ்சாவூர் வந்திருந்தாரு. நான் இப்போ கேட்கும் போது சொன்னார், இல்லை நண்பா நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடுகளுடைய வளத்தை எப்படி பெருக்கிறது, எந்த இடத்துல டென்சிட்டி குறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி என்ன காரணத்துக்கு நாங்கள் டென்சிட்டி குறைஞ்சிருக்கோம், டென்சிட்டினா அடர்த்தி, அந்த அடர்த்தி எப்படி குறைஞ்சிச்சு, என்ன காரணம், மேன்மேடு மனிதனால் குறைஞ்சிச்சா இல்லை இயற்கையினால குறைஞ்சிச்சா இல்லை வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்ற ஆராய்ந்து நாங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி இந்த ஃபாரஸ்டுடைய வளங்களை இன்க்ரீஸ் பண்ண எங்களுடைய நோக்கம் அப்படின்னாப்பில். அப்புறம் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு கேட்டவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுத்தம் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டினா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, விலங்குகள் மரங்கள் செடிகள் எல்லா கொடிகள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். எல்லாருமே மனிதனும் சரி எல்லாம் இருந்து ஒன்றா சேர்ந்து வளரக்கூடிய இடத்த தான் நம்ம பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி எப்போ அது கொலாப்ஸ் ஆகும், எப்போ அது அழிந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காட்டு தீயினாலேயோ இல்லை காட்டு அழிப்பினாலேயோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காட்டை அழிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 137 தாவரம் விலங்கு மற்றும் பூச்சி இனங்கள் அழிஞ்சு போகுதான் ஒரு நாளைக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், காட்டு அழிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 137 தாவர விலங்குகள் மற்றும் பூச்சிகள் அழிந்து போகிறது. அப்படின்னு தோராயமாக பார்த்தா ஒரு ஆண்டுக்கு 50,000 உயிரினங்கள் அழிந்து கொண்டு போகின்றன என்பது குறிப்பிட்டிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்படின்னா இந்த சொன்னேன் இல்லையா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ICR ப்ராஜெக்ட் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண மதிப்பிடுறாங்க, தோராயமாக வருடத்திற்கு 50,000 உயிரினங்கள் அழிந்து போகுது அப்படின்றத அவங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. காட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகளும் சரி பறவைகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டு வாழுது ஃபாரஸ்டில். ஆண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றினம் விகிதம் அழிந்து கொண்டிருக்கிறது. பறவை இனங்கள் நிறைய வெரைட்டியான பறவைகள் அழிஞ்சு போயிருது. என்ன காரணம், அதுக்கு தேவையான இடம் அங்கே இல்லை, அதுக்கு தேவையான அந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறோம் இல்லையா, வெப்பமயமாதல் இன்னைக்கு நிறைய இருக்குது. தொழிற்சாலைகள்லேருந்து அவ்வளவு கழிவுகள் அவ்வளவு மாசு பொருட்கள் வெளியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த விலங்குகள் பறவைகள் வாழக்கூடியதற்கு தேவையில்லாத ஒரு நச்சு வாயுவை கொடுக்கறதுனால அந்த பாலூட்டிகள் பறவைகள் எல்லாம் அழிந்து போய்கிட்டு இருக்குது. இது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டுருந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் ஃபாரஸ்ட்டில் மரங்கள் இருக்காது, எல்லாம் பாலைவனமாக மாறிடும். இப்போ பாலைவனமாக மாறிச்சுன்னா நிறையா இஷ்யூஸ் வரும் ஹியூமன் பீயிங்ஸு. காசு பணத்தை சாப்பிட முடியும், பணம் கட்டுக்கட்ட வச்சு சாப்பிட முடியுமா நம்ம? இன்னும் ஸோ அதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு சாப்பிடாம தேவையான ஃப்ரூட்ஸ் வேணும், ரைஸ் வேணும், இதெல்லாம் எப்படி வரும்? ஒரு காட்டில் மரங்களுடைய வளர்ச்சி நம்மளுக்கு உணவாக கிடைக்கிறது. ஸோ அதை மக்கள் மனதில் அது நிலைநாட்டி வச்சுக்கணும். ஸோ மொத்த உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு சுமார் 23,000 இனங்கள் அழிந்து விடுகிறதா. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களில் வருடத்திற்கு சுமார் 23,000 இனங்கள் அழிந்து விடுகிறது. இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் கால்குலேஷன் எல்லாமே ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டினுடைய வளத்தை பெருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், அதாவது டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா செயற்கை முறைகளில் பிளான்ட்ஸை உருவாக்குறது. அதாவது இப்போ ஒரு தென்னமரம் இருக்குன்னா தென்னமரம் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு தென்னமரத்தை நட்டு வச்சோம்னா அது காய்க்கிறதுக்கு 15 வருஷம் ஆகும். இன்றைக்கி தென்னமரம் நட்டு வச்சா 2 வருஷத்துலேயே காய்ச்சிருது. மாமரம் காய்க்க 15 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி மாமரம் 2 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சு. இது எல்லாமே டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், டிரான்ஜெனிக் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. ஓகே, ஸோ இந்த காடுகளில் வந்து பயோமெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச்சுகள் போய்கிட்டு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளவு நம்மளுடைய வனத்தில் அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட மரங்களும் செடிகளும் கொடிகளும் கோடிக்கணக்கில் கொட்டி கிடைக்கின்றன. அதை ஆராய்ச்சியாளர்கள் தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி கட்டுரைகளையும் ஆராய்ச்சி மாணவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா மக்களுக்கும் தெரியாது, அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா மக்களுக்கும் எப்படி போய் சேரும் அப்படின்னா, நம்ம படித்தவர்கள் நம்மளுடைய வனத்தை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் நம்மளுடைய வாழ்வியலை பற்றியும் நம்ம வனத்துக்கும் நம் வாழ்வியலுக்கும் என்ன லிங்க், என்ன கனெக்ஷன் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும். அவங்கவுங்க ஊர் ஊராக போய் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். நம்ம பிள்ளைய வீட்டில் இருக்காங்களா, பசங்க பையன் இருக்காங்களா, அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள். அக்கம் பக்கம் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், சித்தப்பா சித்தி அத்தை கூப்பிடு, இந்த மாதிரி இஷ்யூவை சொல்லுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க அதை ஷேர் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் இந்த கருத்துக்களை போய் சேர்ந்து நம்முடைய காடும் விலங்குகளும் எல்லாம் வந்து நிறைவாக வளர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய உறுப்புகளை அதிகமாக எடுத்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த விலங்குகளுடைய உறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யானையுடைய தந்தத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விலை மதிப்பு உள்ள பொருளாக அது கருதுகிறோம். அனிமலுடைய அந்த தோலில் நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க. அனிமலுடைய பிளட்டு, அதனுடைய தசைகள், பற்கள், முடி, இதுலாம் நிறையா விதமான மருத்துவ பயன்கள் உள்ளனால அவற்றை எடுத்து நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி அதனால காசு பணம் சம்பாதிக்கிறாங்க. இதனால் அனிமல் குறையுது, அனிமல் விலங்குகளுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது ஃபாரஸ்டோடைய வளமும் குறைஞ்சி போகும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மெயினாக அனிமல் இருந்தால் தான், விலங்குகள் இருந்தால் தானே அது சாப்பிட்டு அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய பழங்களை சாப்பிட்டு அந்த விதையில கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணும். விலங்குகளே இல்லை என்ன பண்ணும், அந்த மரங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ டென்சிட்டி குறைஞ்சிரும். ஸோ மனிதர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேட்டையாடி அவரையெல்லாம் கொள்றாங்க இந்த பர்பஸ்க்காண்டி. ஸோ அதெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்றதை கவர்மெண்ட் சொன்னாலும் சில பேர் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது தடுத்து நிப்பாட்டணும். அதுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ரேஞ்சர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே இதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மழை வருவதற்கு முக்கியமாக மழை வருவதற்கு காரணமாக விளங்குவது காடுகள் மட்டுமே. எனவே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம் உயிரை எப்படி காக்கிறோமோ, நம்ம இதை சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும், இதை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தா பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், படிப்பு நல்லா வரும், அதோடைய மசில்ஸ் கன்ட்ராக்ஷன் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு காடை வந்து நம்ம உயிரை போல காத்தோம் அப்படின்னா, நான் அப்படின்றத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து செய்யும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய வனம் வளர்ச்சி அடையும். வனம் வளர்ச்சி அடைந்தால் நம்முடைய வாழ்வும் வளர்ச்சி அடையும் என்று சொல்லி இந்த தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தஞ்சாவூர் பூண்டி ஏவிவிஎம் ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி முதுகலை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி துறையின் பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி ஆலோசகர் முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் காடுகள் நாட்டின் செல்வங்கள் என்ற தலைப்பில் வழங்கிய உரையை கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.